ஒரு பெரிய வித்தியாசம் பழைய கால கிறிஸ்தவத்துக்கும் இப்ப இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் நம்ம காலையில கூட பார்த்தோம். ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல பரலோகத்தை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் பார்த்தோம்னா பரலோகத்தை பத்தி சிந்திக்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன், நம்மளையே எடுத்து பார்ப்போம், பரலோகத்தை பத்தி நம்ம எவ்வளவு சிந்திக்கிறோம், அவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறது இல்ல இல்லைங்களா? கேக்குதுங்களா கடைசியில இருக்கிறவங்களுக்கு? சரி, பரலோகம் அப்படின்ற வார்த்தையே வந்து வெறும் வார்த்தையா போயிருச்சு நமக்கு. ஒரு வியர் பரலோகம், பரலோகம்னா பரலோகம்ன்ற மாதிரி. ஒருவேளை நம்ம எங்கேயாவது ட்ரிப் போனா அந்த இடத்த குறித்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்போமே தவிர, பரலோகம் அவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்ட் நமக்கு கொடுக்கறது இல்ல. பரலோகத்தை பத்தி ஒருவேளை சீரியஸா நம்ம எப்ப யோசிக்கிறதுனா, ஒருவேளை நமக்கு ரொம்ப அருமையானவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா பரலோகத்தை பத்தி யோசிப்போம் இல்லைங்களா? அந்த டைம்ல கொஞ்ச நேரம் சீரியஸா யோசிப்போம். அதை விட்டோம்னா பரலோகம்ன்றது வந்து நமக்கு அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இல்ல. இதனால ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல, பரலோகத்தை பத்தி சர்மன்ஸ் வந்து நம்ம அவ்வளவு அதிகமா கூட கேட்கறது இல்ல இல்லைங்களா? மெசேஜ் பரலோகம் இப்படி இருக்கும்னு மெசேஜ் எடுத்த மாதிரி நான் கேட்கறது இல்ல. பரலோக புது பாட்டுங்கெல்லாம் பார்த்தோம்னா பரலோகத்தை பத்தி எல்லாம் பாட்டுங்க இருக்கவே இருக்காது, ரொம்ப எல்லாம் வித்தியாசமான பாட்டுங்க இருக்கும். நம்ம கொஞ்சம் பழைய பாட்டு பாடுறதுனால அதுல பரலோக பாட்டுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வருது, அந்த இம்ஸ்ல எல்லாம் பரலோகத்தை பத்தி வருது. இந்த ஒரு பரலோகத்தை பத்தி சிந்திக்காததுனால ஒரு பெரிய இழப்பு நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஒரு பெரிய இழப்பு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு குறுகி போறது, பலவீனம் ஆகுறது, வல்லமை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறது, ஒரு வலிமை இல்லாம இருக்கிறதுக்கே ஒரு காரணம் வந்து பரலோகத்தை குறித்து நமக்கு பெரிய தியானம் இல்லை. அது போன வாரம் கூட நம்ம படிச்சோம். ஒரு மனுஷன் இருந்தாரு, அவரு ரொம்ப ஒரு கிரேட் பியூரிட்டன் அப்படின்னு, 17வது நூற்றாண்டுல ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அப்படின்னு ஒரு மனுஷன். அவர் வந்து பயங்கர ஆவிக்குரிய காரியங்களை சாதிச்ச மனுஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரொடக்டிவிட்டின்னுவாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ரொடக்டிவிட்டினா ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப கனி கொடுத்த ஒரு மனுஷன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 40 வயசு இருக்கும் போது அந்த கிண்டர் மினிஸ்டர்னு ஒரு பெரிய பட்டணத்தையே இயேசு பக்கம் மாத்திட்டார். அதுல ஒரு ஆம்பளைங்கள 2000 பேர் இருப்பாங்க அந்த பட்டணத்துல, குடும்பங்க ஒரு 800 குடும்பங்க கிட்ட இருக்கும். அந்த முழு பட்டணத்தையே சுவிசேஷம் சொல்லி எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணி இயேசு கிட்ட கொண்டு வந்து அந்த பட்டணத்தையே சபையா நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் 40 வயசு இருக்கும் போது. அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு 5000 பசங்களுக்கு பர்சனலா ஒரு தனிப்பட்ட விதத்துல போய் அவங்களை கேட்டகைஸ் பண்ணிருக்காரு. கேட்டகைஸ்னா வினாவிடை போதகங்கள், பசங்களுக்கு அப்படித்தான் அந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்க. கேள்வி பதில், கேள்வி பதிலா எல்லா பசங்களுக்கும், அந்த குடும்பங்கள்ல இருக்கிற 800 குடும்பங்கள்ல இருக்கிற பசங்களுக்கு தான் தனி மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த தியாலஜியில பார்த்தோம்னா இறையியல், அதுல எழுதுறதுல பார்த்தோம்னா ரிச்சர்ட் பாக்ஸ்டர் மாதிரி எழுத்துல போட்டவங்க இங்கிலீஷ் ரிஃபார்மர்ஸ் ரொம்ப கம்மி தான். ரொம்ப எழுதி இருக்கிறார் மனுஷன், ரொம்ப பிரிண்ட்ல போட்டிருக்கிறார். பெரிய சாதனைகளை செய்த ஒரு மனுஷன் சொல்லலாம். அதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, ஒரு அசாதாரணமான பலம் வல்லமை உள்ள ஒரு மனுஷன். இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே மனுஷன் தான் தன்னுடைய உடம்பு விதத்துல படக்கூடாத பாடுபட்டிருக்கிறார். அவர் பாவம் படக்கூடாத இடைவிடாத கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறார். அவர் சின்ன பையனா இருக்கும் போதே அவருக்கு டிபி வந்துருச்சு, டியூபர்குலோசிஸ். அது வந்து பெரிய பாடுகள், அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப கெடுத்து போட்டுருச்சு. அந்த டைம்ல எல்லாம் டிவிக்கெல்லாம் அவ்வளவு நல்ல மருந்து இல்ல இல்லையா, ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப கெடுத்து போட்டு அவருக்கு அடிக்கடி சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாது, ஜீர்ண கஷ்டம் ரொம்ப, சாப்பிட்டா கஷ்டப்படுவாரு, ரொம்ப சாப்பிட்டா கஷ்டப்படுவாரு. கிட்னி ஸ்டோன்ஸ் வேற அவருக்கு, ரொம்ப கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன ஆபரேஷன் பண்ண முடியும், மைக்ரேன் ஹெட்ஏக்ஸ் வாங்க தெரியுங்களா, பயங்கரமா தலைவலிக்கும், அது அடிக்கடி வரும் அவருக்கு. இன்னும் பல்லு வலி நிறைய வரும், அடிக்கடி அவர் காலு கையை ஊதிக்கும், ஸ்வெல் ஆயிடும். சில நேரங்களில் காலு கையில இருந்தெல்லாம் ரத்தம் ரொம்ப கொட்டும், இந்த நகங்கள்லாம் ரத்தம் ரொம்ப கொட்டும். அடிக்கடி வியாதிப்பட்டு படுத்துருவாரு, ரொம்ப வலியை அனுபவிப்பார். எந்த டைம் அது? 17வது நூற்றாண்டுல. அந்த டைம்ல நமக்கு இப்போ வலி வந்துச்சுன்னா உடனே போய் ஒரு டேப்லெட்டை வாங்கி குடிச்சிட்டு செலுத்தாய அப்படின்னு போயிருவோம் நம்ம. ஆனா அந்த டைம்ல பெயின் கில்லர்ஸ் எல்லாம் இல்ல தெரியுங்களா, அப்படியே தான் சமாளிக்கணும் அவங்க. ஆனா அத்தனை வழிகளை வச்சுக்கிட்டு எப்படா அந்த மனுஷன் அத்தனை சாதனைகளை புரிஞ்சார் ஆண்டவருக்காக, நம்மள மாதிரி நினைச்சுக்கிறோம் அப்படியே சுகபோகமா எல்லா வசதி இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதான் பெரிய ஆச்சரியம். என்ன அவருடைய ரகசியம்? இவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு கஷ்டங்களை வச்சுக்கிட்டு, உடம்புல இவ்வளவு பாடுகளை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை தான் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு அவருடைய ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரே சொல்றாரு, தனக்கு 30 வயசு இருக்கும் போது 2 பாட்டில் பிளட் அவர் உடம்புல இருந்து போயிருச்சான். போயிட்டு ரொம்ப பலவீனம், அவர் செத்துருவேன்னு நினைச்சது, எல்லாரும் அவர் செத்துருவேன்னு நினைச்சாங்க. நினைக்கும் போது ரொம்ப சோர்ந்து போய் கல்றையில ஒரு காலு, பூமியில ஒரு காலன் இருக்கிற ஒரு நிலையில தான் வந்து பரலோகத்தை, தான் போகிற பரலோகத்தை பத்தி பைபிள் என்னென்னலாம் போட்டிருக்குன்னு எழுத ஆரம்பிச்சார். எழுதி அது எழுதி படிச்சு அவருக்கு மனசுல ஆன ஆறுதல் உற்சாகம் வந்து அது உடம்பையே பாதிச்சு வந்து அந்த சுகமே அவருக்கு வர மாதிரி அந்த சாகர கிடைக்கிற நிலைமையில இருந்து பொழைச்சுக்கிட்டார் 30 வயசுல. அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமா ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் பரலோகத்தை பத்தி தியானிக்காம அவர் இருக்கவே மாட்டார். அப்படி முழு வாழ்க்கையும் 30 மினிட்ஸ் தான் போகிற பரலோகம் எவ்வளவு மகிமையா இருக்க போகுதுன்றத அவர் சிந்திக்காம நாள் ஆரம்பிக்க மாட்டார். அவரே சொல்றது, அவருடைய பெரிய வாழ்க்கை கனி, அவர் பெரிய சாதனைகளை புரிந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பரலோகத்தை குறித்து அவருக்கு இருந்த தியானம் எண்ணம் தான். அதனால பரலோகம்ன்றத சிந்திக்கிறது ரொம்ப அவசியங்க. பரலோகம், தேவன் அவருடைய விடாமுயற்சி, அவருடைய வலிமை, ரிச்சர்ட் பேக்ஸ்டருடைய விடாமுயற்சி முயற்சிக்கு முக்கியமான காரணம் வந்து பரலோகத்தை பத்தி சிந்திக்கிறது. அதை நம்ம நிராகரிச்சோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அநேக நேரத்தில் உலகத்தையே நினைச்சிருந்தோம்னா டல்லா இருக்கும், டல்லா இருக்கும், சோர்ந்து போவோம். ஏன்னா இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லையா, சோர்ந்து போகும். அவ்வளவு எனர்ஜி, கடவுளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்யற எனர்ஜி நமக்கு இருக்காது, பெரிய பெரிய எனர்ஜி காரியங்கள் இருக்காது. ஏன் இந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவங்க ஏன் கடவுளுக்கு பெரிய காரியங்களை செய்யற கிறிஸ்தவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேரா தான் இருக்கிறாங்க? ஏன் கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் கடவுளுக்கும் தியாகம் செய்யறதுக்கு வருதே ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறாங்க? ஒரு முக்கியமான காரணம் என்ன? பெரிய வாலிபருங்க வந்து கடவுளுக்கு பெரிய பெரிய சாதனையை செய்யாத இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பரலோகம், பரலோகத்தின் வெகுமதி, அதோட மகிமை, வரப்போற மகிமையை குறித்து அவ்வளவு சிந்தனை இல்லாததுனால, அவ்வளவு சிந்தனை இல்லாததுனால. ஏன்னா இப்ப இருக்கிற போதகம் எல்லாம் பரலோகத்தை குறித்து சிந்தனை கொடுக்கிற போதகம் இல்ல. கள்ள போதகம் எல்லாம் என்ன பண்ணுது, பரலோகத்தையே இங்க கொண்டு வர முயற்சியில தான் எல்லாம் இறங்கி இருக்கிறாங்க. அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் போது பரலோகத்தினால, அந்த சிந்தனையினால, அந்த தியானத்தினால வரக்கூடிய அந்த அந்த வல்லமை, அந்த அந்த மோட்டிவேஷன், அந்த வலிமைய கட் பண்ணி விட்டுருக்காங்க. கட் பண்ணி விட்டதுனால பெரிய காரியங்கள் கடவுளுக்காக சாதிக்கிற மனிதர்கள் பாக்குறதே அரிதா இருக்கிறது. எல்லாம் இந்த உலகத்துல கட்டிக்கணும், இந்த உலகம் தான் பரலோகம், உலகத்துல எல்லா ஆசிர்வாதம் அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கு மாறி இருக்கிறதுனால. கடவுளுக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்ச மனுஷருங்க பார்த்தோம்னா பைபிள்ல ஒரு பட்டியல் போட்டு ஒரு மனுஷங்களை பத்தி சொல்லுது. அந்த எங்க போட்டிருக்கு தெரியுங்களா? கடவுளுக்கு பெரிய காரியங்கள் செய்த மனிதர்கள் லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். எபிரேயர் 11, விசுவாச கதாநாயகர்கள், ஹீரோஸ் ஆஃப் ஃபேத் அப்படின்னு அவங்க பேர் லிஸ்டா வந்துகிட்டு இருக்கோம். அதுல பாருங்களேன், அவங்க எல்லாம் ஆபிரகாம் ஏன் அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு, ஏன் மோசே அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு, அவங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வச்சுச்சு பாருங்களேன். எபிரேயர் 11 பாருங்க, ஆபிரகாம் எடுத்துக்குவோம், 8வது வசனம் படிங்க.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
புறப்பட்டு போனான், எவ்வளவு பெரிய காரியம், தன் யாரு என்னன்னு தெரியாம தன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டு போனா என்னத்துக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாரு? 10வது வசனம்,
ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான்.
ஏன் பாத்தீங்களா, அவரை உற்சாகப்படுத்தினது வந்து தேவனே கட்டுற ஒரு நகரம், பரலோகத்துக்காக அவன் காத்திருந்தான், அதான் அவரை உற்சாகப்படுத்துச்சு. இன்னும் நம்ம எடுத்து 14 படிங்க.
இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
இவங்க எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், ஆபிரகாம், ஐசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் கடவுளுக்கு செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, பரலோகத்தை அவங்க ரொம்ப சிந்திச்ச மனிதர்களா இருந்ததுனால. ஏன் நம்ம மோசேயை பாக்குறோம், பெரிய மனுஷன் இல்லைங்களா, என்ன காரியத்தை செஞ்சார், அவருக்கு என்ன உற்சாகம் படுத்துச்சு? 24 படிங்க.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
பாருங்களேன்,
தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து
கொண்டார். மோசே இப்படி செஞ்சாரு, பெரியவனான போது பாரோவுடைய மகன் என்பதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். ஏன் அப்படி செஞ்சாரு? தொடர்ந்து படிங்க.
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார்.
பாருங்களேன், இந்த மனுஷங்களாம் பெரிய பெரிய காரியம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, பரலோகத்தை பத்தி ரொம்ப சிந்தித்த மனிதர்கள், பரலோகத்தை பத்தி ரொம்ப தியானித்த மந்திர. எந்த அளவுக்கு பரலோகம் அவங்களுக்கு ரியல் ஆயிருச்சுன்னா, இந்த பூமி ஒரு நிழலா போயிருச்சு. ஃபாரோன் குமாரதி ஐஸ்வர்யம், எகிப்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு நிழலா, ஒரு மாயையா போயிட்டு பரலோகம் அவங்களுக்கு ரியல் ஆனதுனால தான் பெரிய பெரிய காரியங்கள் விசுவாசத்துல அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. இதே சொல்லிட்டே போய் என்ன பண்றாரு, எபிரேயர்ல இருக்கிற ஒரு 12 அதிகாரத்துல, நீங்களும் அந்த ஓட்டத்துல வந்திருக்கிறீங்க. நமக்கு இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் போது இயேசுவை முன்மாதிரியா வைக்கிறார். இயேசுவே அவ்வளவு பெரிய பாடுபட்டு போனதுக்கு அவருக்கு இருந்த மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? பரலோகம் தான். அவர் பரலோகத்துல போய் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்ததுனால தான் போய் அவர் ரேஸ்ல ஓடி போய் பினிஷ் லைன்ல நின்னுகிட்டு திரும்பி நம்மள பாக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை பார்த்துக்கிட்டு, பரலோகத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப எல்லா விதமான பாவத்தையும் நம்ம விட்டுட்டு, அழியிற அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுட்டு பரலோகத்தை நோக்கி நம்ம ஓடணும். அதுதான், அப்படி ஓடும் போதுதான் பெரிய பெரிய, அதுதாங்க பார்வை, நம்ம வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே அப்படி இருக்கணும். பரலோகத்தை குறித்த சிந்தனைகள் ரொம்ப நமக்கு இருக்கணும். ரிச்சர்ட் பேக்ஸ்டர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து புரிந்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்த மனுஷனா இல்லாம அவ்வளவு காரியங்களை எதுக்கு செஞ்சாரு? பிகாஸ் ஹி வாஸ் அ மேன் ஆல்வேஸ் மெடிடேட்டிங் அபவுட் ஹெவன், பரலோகத்தை பத்தி சிந்தித்த மனிதன். சரி, நம்ம அதனால தாங்க ரெவலேஷன் 7 அதிகாரம் நமக்கு பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா அது உலக முடிவை பத்தி பேசல, வேற எதை பத்தியும் பேசல. எதை பத்தி பேசுது? இந்த புக்கே ஒரு லெட்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள், கள்ளபோதகர்ல மாட்டி இருக்கிறாங்க. கிறிஸ்தவனா இருக்கிறதே கஷ்டம் போல இருக்கிறது. சபைகள் கள்ளபோதகத்துல இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது கிறிஸ்தவனா, அந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க, அவங்க விடாமுயற்சியா எப்படி பரலோக பாதையில ஓட முடியும் அப்படின்னா, பரலோக பார்வையில இருந்து அவங்க பார்க்க கத்துக்கணும். இப்படி தேவன் அவங்கள முத்திரையிட்டு இருக்கிறார். இந்த பாடுகள், இந்த போராட்டங்களுக்கு மத்தியில தேவன் அவங்கள முத்திரையிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உலகம் முடியாததே அவங்கனால தான் அப்படின்னு நம்ம பாக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தேவன் அவங்கள பத்திரமா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்ற வாக்கு தத்தமும் அதுல இருக்கிறத நம்ம பாக்கிறோம். அதான் 7 அதிகாரத்துல நம்ம பார்த்து முடிச்சோம். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க இருந்தாலும், எவ்வளவு வறுமையில அவங்க இருந்தாலும், தேவனுடைய சகல வாக்கு தத்தங்களும் இந்த ஜனங்க மேலத்தான் நிறைவேற போகிறது அப்படின்றத நம்ம 1-9 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப பரலோக காட்சிக்கு போகும்போது, நம்ம போன வாரம் பார்த்தோம் கிறிஸ்தவர்கள் பரலோகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத கூட்டம். நோ மேன் கேன் கவுண்ட். என்ன ஒரு உற்சாகம் அது! உண்மையான கிறிஸ்தவங்க அப்படி வந்து சேர போறாங்க. உண்மையா மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத பெரிய கூட்டம் அங்க வந்து சேரப்போகுது. நமக்கு வந்து இப்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா கடவுள் கடைசியில வெற்றி கொள்றத, பெரிய அறுப்பு அறுக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்ததாக எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், எல்லா பாஷைக்காரர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய விரிவை பத்தி, த டைவர்சிட்டி, அவங்களுடைய சைஸ் மாத்திரம் இல்ல, அவங்களுடைய விரிவு, எல்லா கூட்டத்தில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க? சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறார்கள். கடவுளுக்கு முன்பதாக எந்த நின்ன எந்த மனுஷனையும் நம்ம பார்த்ததில்லை. ஆனா நிற்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? இவங்களுடைய சகலவிதமான பாவங்களும் சீரழிவும் சுகப்பெற்று பரிபூர்ணமா நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வசனம் இருக்கு, அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போல் இருப்போம் அப்படின்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அதிசயமான வசனம். இயேசு வரும்போது நம்ம அவரை போல இருப்போமா? அந்த மாதிரி இயேசு மாதிரி நிக்கிறாங்க, பெர்ஃபெக்டா சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்கிறாங்க. குற்ற உணர்வு இல்ல, இவங்களுக்கு வெக்கம் இல்ல, தலை குனிந்து உழுவணுமே பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக, அதெல்லாம் போயிருச்சு. உள்ள பெர்ஃபெக்டா நிக்கிறாங்க இவங்க. அடுத்ததாக வெள்ளை அங்கி, அவங்களுடைய பரிசுத்தம் அவருடைய பியூரிட்டியை குறிக்குது, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவங்க அடுத்ததாக என்ன பாக்குறோம்? குருத்தோலை ஏந்தி கொண்டு, குருத்தோலை நம்ம விவரமா போன வாரம் பார்த்தோம். குருத்தோல் வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து அந்த கூடார பண்டிகையில தாங்களை எப்படியெல்லாம் தேவன் கடந்து கூப்பிட்டு வந்தாரு ஞாபகார்த்தமா அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க குருத்தோலை வச்சு. அதே மாதிரி இந்த ஜனங்க ஒரு ஒரு வாட்டியும் அந்த குருத்தோலை வீசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது தங்களுக்கு இந்த உலகத்துல இருந்த ஒரு ஒரு கஷ்டத்தையும் நினைச்சு பாடி ஆண்டவரை துதிப்பாங்க. ஐயோ எவ்வளோ எனக்கு பெயின் இருந்துச்சு, ஐயோ எவ்வளோ எனக்கு வியாதி இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் என்னை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கிறாரே பரலோகத்துக்கு. இந்த இருக்கிற உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் பரலோகத்துல துதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், அந்த குருத்தோல் அதை குறிக்கிறது. அடுத்ததாக அவங்க மிகுந்த சத்தமிட்டு, மிகுந்த சத்தம், ஒரு மனுஷனும் என்ன கூடாத கூட்டம் வந்து ஒரு மிகுந்த சத்தமிட்டு என்ன பண்றாங்க? ரட்சிப்பின் மகிமை ரட்சிப்பின் மகிமை கடவுளுக்கும் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டிக்கும் அவங்களுக்கும் உண்டாவதாக அப்படின்னு அவங்க அந்த மாதிரி சந்தோஷத்துல ஆனந்தத்துல இன்னுமே எந்த குறையும் இல்லாம பரலோகத்துல பாடும்போது அவங்க வந்து கயா அமையான்னு கத்திக்கிட்டு இல்ல பாருங்களேன், ரொம்ப உணர்ச்சி இருந்திருக்கும். எந்த சத்தத்தோடு பாடுறாங்கன்னா, ஆனா அவங்க பாடுற சத்தத்துல தியாலஜி இருக்கிறத நம்ம பாக்குறோம். என்ன மாதிரி தியாலஜி? மகிமை, ரட்சிப்புக்கு மகிமை யாரு கொடுக்கறாங்க? கடவுளுக்கு கொடுக்கறாங்க. அங்க நான் போன வாரம் சொன்ன மாதிரி மனுஷனுடைய சுயாதீன சித்தத்தில் மனிதன் வந்து விட்டான், அவனுடைய சொந்த முயற்சியில நான் வந்துட்டேன், இல்ல அவனுடைய மனுஷன் பாதி கடவுள் பாதி வந்துதான் ரட்சிப்பு வந்துச்சுன்னு இல்ல. ரட்சிப்பின் சகல மகிமையும் யாரு கிடைக்கிறது? தேவனுக்கு கிடைக்கிறதா நம்ம பாக்குறோம். அதைத்தான் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறோம். ஒரு இங்க பாருங்களேன், எந்த அந்த முட்டாள்தனமான ஆர்மியனிசம் சிந்தனைகளும் அங்க இல்ல, பரலோகத்தில் அது பியூரா தெரியுது. தேவன் தான் ரட்சிப்ப திட்டமிட்டார், அவர் தான் அதை நிறைவேற்றினார், அவர் தான் அதை நிறைவுக்கு கொண்டு வந்தார், அவருக்கு தான் சகல மகிமையும் அங்க போய் சேர்கிறது. அதான் நம்ம பாக்குறோங்க. சரி, எந்த மகிமையும் மனுஷனுக்கு இல்ல. நம்ம இன்னைக்கு தொடர்ந்து படிக்கணும், 11-17 வரைக்கும் படிக்கும் போது இந்த பாட்டு, இவங்க பாடுற பாட்டு வந்து இட்ஸ் அ சாங் ஆஃப் த ரிடீம்டு, மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு, மீட்கப்பட்டவர் பாடுகிற பாட்டு. இந்த பாட்டுக்கு இன்னைக்கு பாக்குற இதுல மூணு தலைப்புல பார்ப்போம். இந்த பாட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எச பாட்டு நம்ம கேட்க போறோம். இந்த பாட்டுக்கு ஒரு பதிலாக பரலோகத்துல ஒரு பாட்டு கேட்க போகுது. ரெண்டாவதாக ஒரு கேள்வி பதில் வரப்போகுது, அதை பத்தி நம்ம பார்ப்போம். மூணாவதாக பரலோகத்துல இருக்கிற இன்பத்தை விவரிக்கிறத நம்ம பார்க்கோம். சரி, இந்த பாட்டு அவங்க பாடும் போது என்ன நடக்குது? தொடர்ந்து படிங்க.
தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள்.
பாருங்களா, இந்த பாட்டினுடைய மகிமையை நீங்க பார்க்கணும். ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப உயர்ந்த சிருஷ்டிப்போக்கு இல்லீங்களா, அவங்களுக்கு கடவுளை துதிக்கணும்னா அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் கடவுளை துதிக்கிறதுல? நித்திய இட்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்ககிட்ட போய் நம்ம போட்டி போட முடியுமா? போட்டி போடவே முடியாது இல்லீங்களா. ஆனா இந்த மீட்கப்பட்டவர்களுடைய பாட்டு, ஏஞ்சல்ஸ் எவ்வளவு உயர்ந்தவங்க சிருஷ்டிப்பு இல்லீங்களா, அவங்க வெரி ஹை கிரியேஷன். ஒரு ஏஞ்சல் போய் ஒரு 2-3 லட்சம் மனுஷங்களை சாவடிச்சிட முடியும், அவருக்கு அவ்வளவு பவர் இருக்குது, பெரிய பவர்ஃபுல் பீங் அவங்க. அந்த ஏஞ்சல்ஸ் இந்த மனுஷருங்க பாடுற பாட்டை பார்த்துட்டு அவங்கள கடவுளை துதிக்கும்படி அவங்க ஏவப்படுகிறார்களாம். எப்படி இருக்கு பாருங்களேன், இந்த மனுஷருங்க வந்து பாடுற பாட்டை பார்த்துட்டு கடவுளை துதிக்கிறதுக்கு அவங்க ஏவப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு நான் பாவத்துல பிறந்து பாவத்திலேயே சீரழிந்து பாவத்திலேயே இருந்து சீரழிந்து கெட்டு போய் நாசமான மனுஷருங்க அவங்க பாடுற பாட்டு, அவங்க பாய் பாடுற பாட்டு எப்ப பாரு, ஒரு பாவமும் அறியாத தேவ தூதருங்க, பரிசுத்த தேவ தூதருங்க இவங்க பாட்டை பார்த்துட்டு அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னா அது எவ்வளவு மகிமா அதுல இருக்கு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அவங்க தேவனை துதிக்கிறார்கள் அவங்க. ஏன்னா அந்த ஏஞ்சல்ஸ்க்கு பார்த்தோம்னா ரட்சிப்பு மீட்புனா நமக்கு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா ஏஞ்சல்ஸ் ஒரு பாகம் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சு சாத்தானோடு வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கடவுள் அவங்களுக்கு ரட்சிப்புன்றத கொடுத்தாரா? அவங்க கொடுக்கல, வெறும் மனுஷர்களுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஏஞ்சல்ஸ்க்கு தெரியாது. ஆனா விழாத ஏஞ்சல்ஸ் வந்து கடவுள் செய்யற இந்த பணியை போய் பெருசா ஆச்சரியமா பாக்குறாங்கன்னு ஒன்னு பேதுல போட்டுருக்கு. பாப்பா அது பாவத்துல பாவ விளைவுல விழுந்த மனுஷனை போய் காப்பாத்துறது போய் அவங்களுக்கு அதிசயத்துல அதிசயமா இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. அதை பார்த்து அப்படிப்பட்டவர்களை இங்க கொண்டு வந்து அவங்க துதிக்க வைக்கிறாருன்னா அவங்களுக்கு பெரிய இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு பாட்டை அவங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறாங்க. பிரேஸ், குளோரி, விஸ்டம், தேங்க்ஸ், ஆனர், பவர், ஸ்ட்ரென்த், எத்தனை இருக்கு அதுல? 7. 7 கடவுளுடைய 7 குணாதிசயங்களை பரிபூர்ண பாட்டாக அவங்க கடவுளை துதிக்கிறாங்க. They sing ஆமேன் ஆமேன் அப்படின்றாங்க. பாக்குறோமா? ஆமேன் ஆமேன் அப்படின்றாங்க. பார்த்து அவங்க துதிக்கிறத நம்ம பாக்குறோம். எத்தனை ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க அங்க? மிரியட்ஸ் அண்ட் மிரியட்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கணக்கில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பாடுற பாட்டு ஒரு பயங்கர சத்தமா பயங்கர குளோரியஸா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஏமேன் ஏமேன்ன்றாங்க. ஏமேன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. நமக்கு பயன்பாடுக்கு ஒரு காரியத்தை நம்ம இதுல இருந்து கத்துக்கணும். என்னன்னா சபையில வந்து நம்ம ஆராதனை வந்து ஒரு ஒரு பிளாண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிளாண்டானா தெரியுதுங்களா? உப்புச்சப்பு இல்லாம ஆராதனை நடத்தணும்ன்ற அவசியம் நமக்கு இல்ல. அப்படி செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஆராதனையில குயோமுயோன்னு கூச்சல் போடாகிட்டியோ, ஆனா பொதுவாகவே பேப்டிஸ்ட் சர்ச்சுங்களை பார்த்தோம்னா பரலோகத்துல நடக்கிற மாதிரி நம்ம ஆராதனை நடத்தலாம். சில பேர் ஆண்டவரை துதிக்கிறாங்க இல்ல ஜபம் பண்றாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸா நம்ம ஆமேன் அப்படின்னு எந்த நேரத்திலையும் சொல்லலாம். ஒரு காரியத்தை நம்ம உணர்றோம், அவர் பேசுறது நம்ம மனசுக்கு தொடர மாதிரி இருக்கு, நமக்கு எதிரொலிக்குதுன்னு ஆமேன்னு சத்தமா நம்ம சொல்லலாம். அது ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன் மெசேஜ் எடுக்கும் போதும் நமக்கு ஒரு நம்ம ஒரு சத்தியம் வந்து நம்ம மனசை எதிரொலிக்குது, நம்ம ஆத்மாவை எதிரொலிக்குதுன்னு ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்க சபைகள்ல. அதை பத்தி தப்பே இல்லை. அது அது ஒரு பிளாண்டா அது சொல்றது ரொம்ப நன்மை கூட. ஆமேன் அப்படின்றது அது சொல்றது ஆமா அப்படியே இருக்கட்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை ஒண்ணு குறைந்தேர்ல போட்டிருக்கு, அப்படி நீங்க சொல்லலான்னு போட்டிருக்கு. ஆமேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. அது அது நல்லது ஒண்ணு நமக்கும் நமக்கு நல்லது பர்சனலா. ஏன்னா நம்ம ஊரெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் மெசேஜ் போற நேரத்துல இல்லைங்களா, திடீர்னு அது கவனிச்சு ஒரு நல்ல சத்தியம் இருந்துச்சுன்னா ஆமேன்னு சொல்லப்போ நமக்கும் ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏடா நமக்கு மாறுது. அது ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கவனம் இல்லாம மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, முக்கியமான சத்தியம் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நமக்கு அதை உணர்ந்து ஆமேன்னு சொல்லும் போது அவருக்கு என்ன ஃபீலிங் ஆகுது? தூங்கிட்டு இருந்தவரு ஐயோ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு, ஏதோ முக்கியமா அவர் சொல்லி இருக்க. எல்லாமே பிளாண்டா நம்ம இருந்தோம்னா ரொம்ப முக்கியமான மெசேஜ் பேசிடுவோம், தூங்குறவங்க தூங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அது நமக்கு இட்ஸ் அ வர்ஷிப்ஃபுல் ரெஸ்பான்ஸ், ஆராதனையின் பதில். பரலோகத்திலே சொல்றது இவங்க பாடுறாங்க அவங்க ஆமேன்னு சொல்றாங்க, அவங்க பாடுறாங்க இவங்க ஆமேன்னு சொல்லி பாடுறாங்க. அது நல்லது. பரலோக ஒரு ஆண்டவர் அது விரும்புறாரு பாருங்களேன், ஆண்டவர் அதை ஏத்துக்கொள்றாரு. அது ஒரு நமக்கு ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்ம பண்ணணும். சரி, அடுத்த தலைப்புல நம்ம பார்ப்போம். முதலாவது அந்த மீட்கப்பட்ட ஜனங்க பாடின பாட்டுக்கு எச பாட்டை பாடிட்டோம், எச பாட்டை பார்த்துட்டோம். அடுத்ததாக 13 வசனத்துல ஒரு கேள்வி பதில் வருகிறது, அதை பத்தி பார்ப்போம்.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள்.
சரி, இவர்கள் ஒரு கேள்வி, ஒரு மூப்பர், அங்க இருக்கிற ஒரு மூப்பர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த மூப்பருக்கும் தெரியும், யோவானுக்கு அதுக்கு பதில் தெரியாதுன்னு. அந்த மூப்பருக்கும் தெரியும், அவருக்கு மூப்பர் கேட்கிறாரு, அந்த கேள்விக்கு அவருக்கே பதில் தெரியும். ஏன் அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, இந்த அடையாள மொழி அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ்ல வந்து ஒரு ஒரு முறை வந்து கேள்வி பதில் மூலமா சில டீச்சிங் கொடுக்கறது. நம்ம கேட்டகிசம்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த கேள்வியின் அழுத்தம் நம்மள சிந்திச்சு வச்சு அதுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கற மாதிரி ஜானுக்கு அங்க டீச் கேட்டகைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அந்த மூப்பர் என்ன கேட்கிறாரு, இந்த திரளான ஜனங்க அவருடைய கவனம் எதுல போகுது, எதை கவனிக்க சொல்றாரு, வெள்ளை அங்கி தரித்த குருத்தோலெல்லாம் விட்டுட்டாரு, நின்றுகிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு, அவருடைய கவனம் ஒரே விஷயத்துல தான் போகுது, இந்த வெள்ளை அங்கி தரித்த இந்த திரளான கூட்டம் யார், எங்க இருந்து வந்தாங்க, இவங்க யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க, ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. யோவான் என்ன சொல்லுவாரு, பாவம் அவரே திணறிட்டு போய் நின்றுட்டு இருக்காருங்க, சாமியே உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தானே இங்க இருந்தீங்க, உங்களுக்கு தான் தெரியும், நீர் அறிவீர் அப்படின்னா அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. படிங்க அதுக்கு பதில்.
அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள்,
முதலாவது மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள்,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
ரெண்டு காரியம், இவர்கள் எங்க இருந்து வந்தவர்கள், இவர்கள் யார், ரெண்டு கேள்வி. இவர்கள் எங்க இருந்து வந்தவங்க, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. ரெண்டாவது, இவர்கள் யார், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் இவர்களுடைய அங்கே வெளுத்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலாவது மிகுந்த உபத்திரவம், அதை பத்தி நம்ம பார்ப்போம். மிகுந்த உபத்திரவம்னா என்ன, இவங்க ஒரு உபத்திரவமான காலத்துல விடாமுயற்சியா இயேசு கிட்ட வந்திருக்கிறான், இயேசுக்கு உண்மையா இருந்திருக்கிறான். இது என்ன மிகுந்த உபத்திரவம் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சரிஸ்ட் இதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்கிறாங்க, அதாவது கடைசி காலத்துல மூன்றரை வருஷம் ஒரு உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் மிகுந்த உபத்திரவ காலம் வரப்போகுது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க, அதுல இருந்து வந்தவங்க இவங்க அப்படின்னு. ஆனா இருக்கலாம் கடைசி காலத்துல அப்படி பெரிய உபத்திரம் வரலாம், நமக்கு இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, ஆனா அதை பத்தி இங்க சொல்லல. ஏன்னா மிகுந்த உபத்திரவ காலம், உபத்திரவ காலம்ன்றதே இயேசு வந்து தான் வந்து முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் அந்த கடைசி காலம் இருக்கிறீங்க, அந்த காலத்தையே இயேசு உபத்திரவ காலம் தான் கூப்பிட்டுருக்கார், இயேசுவே கூப்பிட்டுருக்கிறார். என் நிமித்தம் நீங்க அநேக துன்பங்களை அனுபவிப்பீங்க. ஏன், யோவானே ரெவலேஷன் 1:9 படிங்களா,
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும்,
உபத்திரவத்திற்கும், அதை தான் நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தில் நான் உடன் சகோதரனா இருக்கிறேன், உடன் பங்காளியா இருக்கிறேன் அப்படின்றார். யோவானே தான் இருக்கிற காலத்தை பத்தி என்ன சொல்றாரு, உபத்திரவ காலம் அப்படின்றார். ஏன், அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு 2:9 படிங்களா, ரெவலேஷன்,
உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்களையும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்.
அங்க பாத்தீங்கன்னா உபத்திரம், உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன காலத்தை பத்தி அவங்க சொல்றாங்க, ஒரு வரப்போற உபத்திரவ காலம் இல்ல, விசுவாசியின் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகையிலிருந்து வரப்போற உபத்திரவ காலம். இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:22 நீங்க போய் படிச்சுக்கலாம், அதுல என்ன போட்டிருக்கு படிங்களா, ஒருவேளை படிச்சு பார்ப்போம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படித்தான் நம்ம நுழையணும்னு போட்டிருக்கு,
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
புரியுதுங்களா, எப்படி பரலோகத்துக்கு போனோம், நம்ம அநேக உபத்திரவங்கள் மூலமா தான் பரலோகத்துக்கு போகணும் போது, இவங்க உபத்திரவத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா என்ன, இந்த உலகத்துல இயேசுக்காக வாழ்ந்து வருகிற துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா, அந்த உபத்திரவம் அதை பாக்குறோம், ஒரு அந்த உபத்திரவத்துல தேவன் அவங்களை காத்து பரலோகத்துக்கு கூட்டு வந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்புறம் அவங்களுடைய வெள்ளை அங்கின்னு பாக்கிறோம், வெள்ளை அங்கி, வெள்ளை அங்கி, எப்படி அந்த வெள்ளை அங்கி வெள்ளை அங்கி ஆச்சு, ரத்தத்தினால், அது பாருங்களேன் எவ்வளவு வினோதமா இருக்குது, ஒரு வெள்ளை அங்கிய போய் ரத்தத்துல தோய்த்தோம்னா என்ன ஆகும், ரெட் அங்கியா மாறிடாது இல்லைங்களா, ரெட் அங்கியா மாறிடும். ஆனா இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்கு, வெள்ளையாத மாத்திருக்கு. அது ஒரு அடையாள மொழி, ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அங்கேன்னு நம்ம பழைய பாடல பார்க்கும் போது ஒரு ஆத்மா நிலை, ஒரு ஆத்மீக நிலை. ஏன்னா பழைய பாடலையும் உங்க வஸ்திரங்களை கழுவி, நான் வரப்போகிற உங்களுடைய வஸ்திரங்களை நீங்க கழுவிட்டு வாங்க, தோய்த்துட்டு வாங்க அப்படின்னா அந்த பாவகரமான தீட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு வரணும்ன்றதுக்கு தான் ஒரு அடையாளமா அதுல போட்டிருக்கிறது. ஏன்னா தேவனிடத்துல ஐக்கியம் பெறணும், தேவனிடத்துல நம்ம போய் சேரணும் போது, அவரிடத்துல ஐக்கியம் இருக்கணும் போது பாவத்தையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தான், பாவத்தையெல்லாம் கழுவிட்டு தான் நம்ம அங்க வரணும். இவங்க அப்படி வந்திருக்கிறாங்க, இவங்க அப்படி வந்திருக்காங்க. ஓலியா தங்களை இத சுத்தப்படுத்திக்கிட்டது யார் பண்ணிருக்கிறது, இயேசு பண்ணிருக்காரு நான் போட்டிருக்கு, இல்ல அவங்க அப்பா அம்மா பண்ணிருக்காங்க நான் போட்டிருக்கு, யார் பண்ணி போட்டிருக்கு படிவம், அவர் அவங்க அவங்களுடைய அங்கி அவங்களே தோய்த்து வளர்த்தவர்கள். புரியுதுங்களா, அப்படின்னா என்ன குறிக்குதுன்னா, இது வந்து இயேசுடைய பரிபூர்ண நீதியை இது குறிக்கல. இயேசு நமக்கு நீதியை கொடுக்கிறாரு, பிதாக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனா இது என்ன குறிக்குது, அவங்களுடைய பரிசுத்தமாக்குதலை பத்தி குறிக்குது. இவங்க தங்களுடைய சொந்த கேரக்டர்ல அந்த அளவுக்கு பரிசுத்தமா வளர்ந்து அவங்க வந்திருக்கிறாங்கன்றத குறிக்குது. அதான் நம்ம கவனிக்கணும் பாருங்களேன். ஏன்னா இயேசுடைய பரிசுத்த அவருடைய நீதியான உடைமைக்கு வந்து அதை போய் அங்க கழுவணும், அதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அது பரிபூர்ணமா நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவங்க பத்தி என்ன பேசுனா, இவங்க கேரக்டரை பத்தி பேசுது. அதை யோசிச்சு பாருங்களேன், அவங்க கேரக்டர் அவங்களுடைய பரிசுத்தமாக்குதல்ல அவங்க வளர்ந்து இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் சகல விதமான பாவங்களையும் கழுவப்பட்டு சுத்தமா வந்து அங்க நின்னு இருக்கிறாங்க, பெர்ஃபெக்டா வந்து அங்க நின்னு இருக்கிறாங்க. அவ்வளவு அளவுக்கு பியூரிஃபை ஆயிருக்கிறாங்க, பரிசுத்தத்துல அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்களேன், அவங்க வெள்ள அங்கி அவங்க விழுத்ததுனால் எப்படி வருது தமிழ்ல,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
அப்புறம்
ஆனபடினால்
இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா therefore, அப்படின்னா பரலோகத்துக்கு போறவங்க யாரு அப்படின்னா பாருங்களேன், இதுதான் ஒரே ஒரு கண்டிஷன் இதுல போட்டிருக்கு. என்ன கண்டிஷன், தங்களுடைய அங்கியை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் வெளுத்தவர்கள், தங்களுடைய ஆத்மாவை சகல விதமான பாவ கரையிலிருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அதுதான் அங்க போட்டிருக்கு. வெளுத்தவர்கள் அதான் போட்டிருக்காங்க பாருங்களேன். அவங்க ஆசாரியர்களாக தேவனுக்கு ராஜாக்களுக்காக தேவன் முன்பதாக நிக்க போறாங்க, அதனால வெளுத்த அங்கியாக அவங்க வராங்க. ஆனா இவங்க இப்படி இருக்கல, இப்படி இருந்தா கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பிறக்கும் போதே இயற்கையா ஒரு பயங்கர பாவத்துல பிறந்திருக்கிறாங்க. சொல்ல போனா ஒரு அதுக்கு உதாரணம் சொல்ல போனா ஒரு மோசமான உதாரணம் தான், ஒரு பயங்கர சாக்கடையில ஒரு பண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோ, பயங்கர சாக்கடையில இருக்குது, அதை வந்து கழுவுனா எவ்வளவு ஈஸியா அது கழுவுறது, எவ்வளவு கழுவுனாலும் அது சிலதுக்கு வாசனை போகாதுன்னு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி பயங்கரமான பாவத்துல, பயங்கரமான பாவ தீட்டுல இவங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி பரிசுத்தமாக்கி இவங்க வந்துட்டாங்க, அதுதான் அங்க சொல்லப்படுது, பரிசுத்தமாக்கி வந்துட்டாங்க. ஆனா ரெண்டு காரியம் இதுல பார்க்கணும். இங்கிலீஷ்ல சொல்ல போனா தே ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டூ திங்ஸ். இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு காரணமா சொல்ற, ஒன்னு வந்து அவங்களுடைய அங்கியை விலத்து வந்தார்கள், ரெண்டாவது உபத்திரவத்தின் மூலமா வந்திருக்கிறாங்க. இது ரெண்டு தான் அவங்களை இப்படி கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றார் இவர். உபத்திரவமும் அந்த ரத்தமும், அந்த ரத்தம் அந்த வங்கியை கழுவி அங்க வந்திருக்கிறதா பாக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டு காம்பினேஷன், ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் வாங்க, இது ரெண்டு போட்டாதான் அது வரும்ன்ற மாதிரி, இந்த ரெண்டு போட்டதுனால தான் இப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்திருக்கு. இது ரெண்டு போட்டதுனால, ஏன்னா உபத்திரவம் எடுத்து பார்த்தோம்னா, உபத்திரவம் வந்து ரொம்ப உபத்திரவம் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது, உபத்திரம் ஒருபோதும் பரிசுத்தப்படுத்தாது. இன்னும் சொல்ல போனோம்னா உபத்திரம் என்ன பண்ணுது தெரியுங்களா, என்ன பண்ணுது உபத்திரம், ஆக்சுவலா சாத்தா வந்து உபத்திரவம் நமக்கு கொண்டு வரதே எதுக்கு கொண்டு வரான்? யோபுக்கு உபத்திரவம் எதுக்கு கொண்டு வந்தான்? அவனை பாவத்துல உழு வைக்கணும் இல்லைங்களா, கடவுளை சபிக்கணும்னு. நமக்கும் சாத்தான் உபத்திரவம் கொண்டு வரதே நம்ம பாவத்துல உழு வைக்கணும்னு தான். பாவத்தை ஒரு சில நேரங்களில் உருவாக்குறதே உபத்திரம் உருவாக்குறது. ஆனா அந்த பாவத்தை உருவாக்குற உபத்திரவங்கள் மூலமா இவங்க வந்தாலும் அந்த உபத்திரவத்தினால பாவ வழியா போகாமல் தங்களுடைய வஸ்திரங்களை கழுவும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவரை மீண்டும் மீண்டும் நாடி நாடி தங்களை சுத்தமா படுத்திக்கிட்டு வந்திருக்கிறான். அதான் அந்த பாயிண்ட். உபத்திரம் வந்து பாவத்தை பயங்கரமா கொண்டு வரும். ஏன்னா உபத்திரவம் நம்ம பாவத்தை நமக்கு வெளிப்படுத்துதுங்க. இந்த மாரா கதையில நம்ம பாக்குறோம், இஸ்ரவேல் ஜனங்க ஒழுங்கா தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு கஷ்டம், மாரா தண்ணி வந்தவன என்ன ஆனாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் உபத்திரம் வரும்போது என்ன ஆகுது? அப்பதான் நம்ம யாருன்னு தெரியுது, அப்பதான் நம்ம பாவங்களா வெளியே வர்றது இல்லைங்களா. கடவுளை நான் ரொம்ப கடவுளை நம்புறவங்க, ரொம்ப யோப மாதிரி பக்திமான் நான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், கொஞ்சம் உபத்திரம் வரட்டும், தெரியுது பாருங்களா நம்ம எவ்வளவு. அதான் யோபுக்கே சொன்னாரு, நீ யோபு நல்லா இது போட்டு வச்சிருக்கிற, வேலி போட்டு வச்சிருக்கிற, அதனால தான் கொஞ்சம் உபத்திரம் அமைச்சு பாரு எப்படி இருக்கான்னு. அதே மாதிரிதான் நமக்கு உபத்திரம் வரும்போது நம்ம பாவத்துக்குள்ளாகிற அநேக விதமான சந்தேகம் நமக்குள்ள ஏற்படுகிறது. கடவுளையே சந்தேகப்படுற அளவுக்கு, அநேக விதமான பாவத்துல போற அளவுக்கு உபத்திரம் கொண்டு வருகிறது. உபத்திரம் பாவத்தை உருவாக்குறது. ஆனா அந்த மாதிரி மகா உபத்திரம் மூலமா வந்தாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த உபத்திரவத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஆட்டுக்குட்டியானவரை நாடி 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 அதுலயும் தங்களை கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கி வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு பாயிண்ட்? அது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும், அது ஆழமான ஒரு காரியம். ஏன்னா உபத்திரவங்கள் பலவிதமான சோதனைகள், பலவிதமான முறுமுறுப்புகள், கஷ்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த உபத்திரங்கள் மூலமா இவர்கள் வந்தாலும் தங்களுடைய அங்கிகளை வெள்ளையாக்கி கொண்டு அவ்வளவு ஹோலியா வந்து நிக்கிறாங்க. அவங்க கேரக்டரை பத்தி பேசுது சார். அதனால தான் தேர்ஃபோர் ஆகையால் அப்படின்னு வருது, அப்படித்தானே வருது. ஆனபடியினால் அதனாலதான் இவங்க பரலோகத்துல நிக்கிறாங்க. நிக்கும் போது அவங்களுக்கு பரலோகத்துல இருக்கிற இன்பத்தை பத்தி அவர் விவரிக்கிறார். அடுத்ததாக அதை பத்தி நம்ம பார்ப்போம். பரலோகத்துல இருக்கிற இன்பம் என்ன ஒரு இன்பம்?
ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளேயே வாசமாயிருப்பார்.
இதை நம்ம இதான் பரலோகத்தை பத்தி சிந்திக்கணும். இதை வந்து நம்ம ஒரு செர்மனா படிச்சுட்டு போயிருது இல்ல. இது பாருங்களேன், பாட்டு மாதிரி இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் வீட்டுல கூட மனப்பாடம் பண்ணிட்டு பரலோகத்தை பத்தி இப்படித்தாங்க இருக்கும். சிந்திச்சு 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 பாருங்களேன், ஒரு சில மிட்டாயெல்லாம் உடனே கடகடகடான்னு கடிச்சு சாப்பிட கூடாது, அதை வாயில வச்சு சப்பி சப்பி என்ஜாய் பண்ணும். அந்த மாதிரி வரப்போற நாலு வசனங்களும் நீங்க மனப்பாடம் பண்ணி, நான் கொஞ்ச நேரம் மனப்பாடம் பண்ணி ஒரு பிரசங்கத்தை பண்றேன், நீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் பரலோகத்தை பத்தி நினைச்சு இது தாங்க காத்திருக்குது பரலோகத்துல. என்ன இன்பம், என்ன இன்பம் கடவுளுடைய பிரசன்னம் அப்படின்னாவே அது வந்து அனுபவிக்கும் போது ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த உலகத்துல ஒரு டைம்ல நமக்கு கிடைக்குது. என்ன இன்பத்தை நிரப்புது அது, என்ன ஒரு பேரின்பம் சந்தோஷம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவருடைய பிரசன்னம்ன்றது ரொம்ப பெரிய அதிசயம். பல ஏற்பாடுல எல்லா மனுஷருங்க ஏங்குனது அதற்காகத்தான். கடவுளுடைய பிரசன்னம், அவர் வந்து நம்மளை விட்டு ஏதேன் தோட்டத்துல இருந்து பிரிஞ்சு போன பிறகு சீனா மலையில கொஞ்சம் கிட்ட வந்தார், ஆனா தூரம்தான் கிட்டன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஆலயத்துல கொஞ்சம் கிட்ட வந்தார், சாலமன் கட்டின ஆலயம், அதுக்கப்புறம் மோசே கட்டின கூடாரத்துல எல்லாம் கொஞ்சம் கிட்ட வந்தார், புதிய ஏற்பாடுல கொஞ்சம் கிட்ட வந்தார். ஆனா இங்க பரலோகத்துல எந்த விதமான இடைவேறும் இல்லாம, எந்த விதமான இதுவும் இல்லாம நமக்குள்ள ஒன்றாயிர ஒரு கடவுளுடைய பிரசன்னம், அதை பத்தி இந்த நிலை குறிக்குதுங்க. அதை பத்தி இங்க சொல்லப்படுது பாருங்களேன், மூணு வார்த்தைகள், அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆலயம், அவருடைய கூடாரம் போட்டிருக்கா. மூணு வார்த்தைகள், அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆலயம், அவருடைய கூடாரம். ஏன் இது மூணு போட்டிருக்குன்னா, இது மூணும் தான் பழைய பாடலையும் புதிய பாடலையும் கடவுளை மனுஷங்கிட்ட கொண்டு வந்தது, கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்தது. இது என்ன காமிக்குது? மிக மிக தேவனுடைய அந்யோன்யமான நெருக்கத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு விவரிக்கிறது. அவர்கள் எங்க நிக்க போறாங்கன்னு போட்டிருக்கு அந்த வசனத்துல, ஆனபடியால் அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, யோசிச்சு பாருங்க, ஹெவன்ல இதை பார்த்து மெய்மறந்து போகணும். பரலோகத்துல சிங்காசனத்துக்கு முன்பதாக நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, முகமுகமான ஐக்கியம் தரிசனம் கடவுள்கிட்ட. அத ஒரு பாட்டுல, அந்த பாட்டுல, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்ற மாதிரி, பார்த்தா போதும், ஒரு வாட்டி அவரை பார்த்தா போதும், முகமுகமாய் இவங்க நிக்கிறாங்க கடவுளை பார்த்துக்கிட்டு, அதோட இன்பம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு ஒருத்தரை பார்த்து அப்படியே மெய்மறந்து மெச்சத்துக்கிட்டு அவங்களை அப்படியே இன்பமான என்ஜாய் பண்றோம்ன்ற இல்லைங்களா. அது மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது, எங்கேயோ ஒரு பார்லிமெண்ட்ல எதையோ ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் உட்காரிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இது அப்படியே அவர்ல நம்ம ஆக மகிழ்ந்து, நம்மள அவர் ஆக மகிழ்ந்து, அவர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் அவர் அங்க தூக்கி வச்சு அவர் கொஞ்சுற மாதிரி, அவர் ஆராதிக்கிற மாதிரி, ஒரு வித்தியாசமான சிங்காசனத்துக்கு முன்பதாக இருப்பது. அப்படியே ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து, சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்துன்னா தேவனோடு மிக மிக அந்யோன்ய அருகாமையில முகமுகமான ஐக்கியத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் எ இன்டிமேட் ஃபெலோஷிப் வித் காட், அதை நம்ம காமிக்கப்படுது. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், இவர்கள் பகலும் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். ரெண்டாவது என்ன ஒரு ஸ்லாக்கியம், இரவும் பகலும் இட்டர்னலா கடவுளை சேவை செய்யறாங்க. They serve God. இரவும் பகலும் எங்க, ஜன்னல்ல இருந்துகிட்டு இல்ல, ஜன்னல்ல எட்டி பார்த்துக்கிட்டு கடவுள் எப்படி இருப்பாரோ, கடவுள் என்ன செய்வாரோ பழைய ஏற்பாடுல செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி இல்ல, அவருடைய ஆலயத்துக்குள்ள கடவுளுக்குட்ட இருந்து கடவுளை சேவிக்கிறார்கள். ரொம்ப நெருங்கி இருந்து சேவிக்கிறார்கள். ஏன்னா இயேசு ரெவலேஷன் 5:9 படிங்களா, இவங்க என்னவா பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய மரணத்தின் மூலமா நாங்க போட்டிருக்கு.
தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்துகளா இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறதுக்கு தான் இயேசு மரித்தார்னு போட்டிருக்கு. அதனோட ஒரு பிரதிபலிப்பு, அதனோட ஒரு விளைவாகத்தான் பரலோகத்துக்கு முன்பதாக இரவும் பகலும் தேவனை சேவிக்கிறார்கள். அது எவ்வளவு இன்பமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாக்கலாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல எல்லாம் கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் தான். அடுத்ததாக இங்கிலீஷ்ல வித்தியாசமா வருது, படிங்க இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க யாராவது.
Dwell
among them வருதா, நீங்க எப்படி வருது? அதாவது அவங்கள சுத்தி முழுக்க மேலையும் கீழையும் வந்து அவங்க வாழ்றதே கடவுளுடைய பிரசன்னத்துல, அவங்க மூச்சு விடுறதே கடவுளுடைய நெருங்கிய உடனடியாக பிரசன்னத்துல அவங்க வாழும்படிக்கு பரலோகத்துல அப்படித்தான் இருக்க போதும். அது வந்து ஒரு விசுவாசிக்கு மிக மிக இன்பத்தை கொடுக்கணுங்க. நமக்கு கடவுளுடைய பிரசன்னம்னா ரொம்ப ரொம்ப ஏங்கணும் ஒரு விசுவாசி. அந்த பாட்டுல அதான் வருது, அந்த பாட்டை பாடி பார்த்தோம்னா தெரியும். அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா, எனக்காக இவ்வளவு செஞ்ச இயேசுக்கு, இயேசு ராஜாவை பார்த்தா போதும், அவரோடு இன்பத்துல நான் வாழ்ந்தா போதும். அவருக்கு என்ன கூட சொல்றாரு, ஒரு எமோஷனலா, அதெல்லாம் பிப்ளிக்கலா இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக முள்முடி சுமந்த அந்த தலைய நான் பார்க்கணும், அந்த முள்முடி சுமந்த தலைய பார்த்துட்டு கிரீடத்தை அந்த தலையில போட்டு நான் பார்த்து அப்படியே அதை பார்த்து பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். எனக்காக வார்ல அடிச்ச அந்த உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் நான் பார்த்து ஒரு ஒரு காயமா தொட்டு முத்தம் செய்யணும் அப்படின்றாரு இவர். இயேசுவை பார்த்தா போதும், இயேசுவை பார்த்தா போதும் எனக்கு அப்படின்னு ஏங்குற ஒரு விசுவாசிக்குத்தாங்க இருக்கணும் பரலோகத்துல. எனக்காக இவ்வளவு செஞ்ச நம்ம ஆண்டவர் முன்னாடி போய் நிக்க போறோம்னா அவர் செஞ்சதுனாலதான், அவரை போய் பார்த்து அவரை போய் பார்க்கணும், அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரோடு அந்யோன்யமா இருக்கணும். அதான் இங்க சொல்லப்படுது. பரலோகத்தின் மிகப்பெரிய இன்பமே பரலோகம், பரலோகமா இருக்கிறதே என்ன தெரியுமா, கடவுளோடு இருக்கிற ஐக்கியம். இது வரைக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அந்யோன்ய ஐக்கியம் அங்க இருக்க போகுது. சரி, அது ஒன்னா பாக்குறோம். இது இதுதான் கடவுள் பரலோகமே, ஹெவன், ஹெவனா இருக்கிறதுக்கு காரணமே கடவுளோடு. அது பிரத்யேகமான ஒரு காரியம் பரலோகத்துல, என்ன கடவுளோடு மிக மிக இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு ஐக்கியம். அதான் பார்க்க போறோம். அது வித்தியாசமான வார்த்தையில ஆண்டவர் விளக்குறார். ரெண்டாவதாக பார்ப்போம் என்ன இருக்குது பரலோகத்துல.
இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை.
நமக்கு தான் பரலோகத்தை பத்தி இன்னும் வேற என்ன சொல்ல முடியும் நமக்கு அப்படின்னா, வேற ஒன்னும் பரலோகத்தை பத்தி நமக்கு சொன்னோம்னா நமக்கு உதாரணங்கள் இல்ல, பாஷ இல்லன்னு நம்ம பாத்துக்கிறோம் இல்லைங்களா, அதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு இல்ல. அதனால ஒருவேளை என்ன சொல்ல பாக்குதுன்னா, அடுத்ததாக நமக்கு இங்கெல்லாம் என்ன பரலோகத்துல இருக்காதுன்னு சொன்னா நமக்கு புரியும் இல்லையா, ஏன்னா மத்ததெல்லாம் சொன்னோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால இங்க நீங்க படுற கஷ்டங்க எது அங்க இல்லன்னு சொன்னா ஒருவேளை ஓரளவுக்கு உணரலாம் பரலோகம். பாருங்க எது இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வராரு. அங்க என்ன இல்ல, பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. பசி அடைவதில்லை, தாகம். உங்களுக்கு தாகம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, தாகம்னா பசினா என்னன்னு நமக்கு தெரியும், பசி தாகம். ஒரு சில டைம்ல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு 5-10 miles கிட்ட நடந்து நடந்து போறாராம், தண்ணியே இல்ல, கொஞ்சம் இருந்த தண்ணி எல்லாம் காலியாயிடுச்சு, வனாந்திரத்துல நடந்து போனாராம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாரு. எழுதி போகும்போது ஒரு 5 miles அப்புறம் அவரால் முடியவே இல்லையா, தொண்டையெல்லாம் முகலாம் அப்படியே மண்ணு கேக்கு மாதிரி வெந்துகிட்டு இருக்கான் வெயில்ல, அப்படியே தாகம், தொண்டையெல்லாம் காஞ்சி போய் வாயெல்லாம் ஒரு பாறை மாதிரி இருக்குதான், தண்ணியே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு கூட போறாங்களாம், ஐயோ தண்ணி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு ஏங்குறாராம். ஏங்கினவுன்னு அங்க போன உடனே ஒரு லேக், ஒரு அருமையான லேக் அங்க இருக்குது. அந்த லேக்கே போய் அதுலயே அந்த லேக்கையே குடிச்சிடுற மாதிரி தாகம், அவ்வளோ தாகம் அவருக்கு. அந்த லேக்கையே போய் குடிச்சிடலாம் தீர்த்திடலான்ற மாதிரி குடிய போகும்போது அவர் ஃப்ரெண்டு வந்து நிறுத்துறாரு, அது நீ குடிக்க முடியாது. ஏன்பா அப்படின்னா அதுல ரொம்ப பூச்செல்லாம் இருக்கும், அது சூடு பண்ணித்தான் குடிக்கணும் அப்படின்னா. சரி சூடு பண்ணி சீக்கிரம் கூடுன்னு அந்த ஸ்டவ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒரு ஸ்டவ், சின்ன ஸ்டவ், அதை வச்சு சூடு பண்ணி அதுக்கு ஒரு 10-15 minutes. அந்த 10 minutes அவருக்கு ஒரு ஒரு 100 years மாதிரி இருந்துச்சு அப்படின்றாரு. பா எப்படா முடியும், தாகம்ன்றது நமக்கு தாகம்னா என்னன்னு நமக்கு அவ்வளவு தெரியறது இல்லை இல்லைங்களா. அந்த வனாந்திர வாழ்க்கையில வாழ்ற மக்களுக்கு பசி தாகம்னா அது ரொம்ப உணர்ந்தவங்க, அது ரொம்ப அடிபட்டவங்க அப்படின்லாம், அந்த காலத்துல ரொம்ப அடிபட்டவங்க. அது இல்லன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப அது இன்பமா இருக்கும், ரொம்ப இன்பமா இருக்கும். இன்னும் கூட இந்த சபைகள் வந்து படுற கஷ்டங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு வேலை இல்லாம போகுது, சில பேர் விசுவாசினா புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு யாருங்க போடுறது, எத்தனை பசி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நமக்கு இல்லைன்றதுனால நமக்கு அப்ரிசியேட்டே உணர்றதுக்கே ஆவறது இல்ல, பசி இல்ல தாகம் இல்லைன்னா அவ்வளவுதான் வேறதான் இல்லையா அங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் நம்ம. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப பசி தாகத்தை அனுபவிச்சிருப்பாங்க, அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப உணர்வுள்ளதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அது பாருங்களேன், ரெண்டு சாபத்தினால, பாவ சாபத்தினால வந்த ரெண்டு விளைவுகள் இல்லைன்ற, எது உள்ளிருந்து நமக்கு வரக்கூடிய காரியங்கள் என்ன, பசி தாகம், சாபத்தினாலதான் அது வந்துச்சு. வெளியிலிருந்து வரக்கூடிய அநேக பாதிப்புகள் என்ன, சூரியன், சூரியனுடைய அந்த கிளைமேட், கிளைமேட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பாதிப்பு, அதெல்லாம் பரலோகத்துல இல்ல. உள்ளுக்குள்ள இருந்து வருகிற தீமைகளும் பரலோகத்துல இல்ல, வெளியில இருக்கிற எந்த தீமைகளும் பரலோகத்துல நம்மள அட்டாக் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வருது. யோசிச்சு பாருங்க, பசி தாகம் பரலோகத்துல இல்ல அப்படின்னா மனுஷனுக்கு நமக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான கேள்வியே வாழ்க்கையில என்ன, என்னத்தை குடிப்போம். அந்த கேள்வியே பரலோகத்துல வர முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இல்ல, நான் என்னத்தை குண்பேன் என்னத்தை குடிப்பேன்ற கவலையே எனக்கு வரவே முடியாது, அது இன்பமா இல்ல. சோ எவ்வளவு இன்பம். அது மாத்திரம் இல்லாம சகலவித தாகங்களும், ஒரு தாகம் இல்ல, ஆவிக்குரிய தாகம், மனநிலைமையான தாகம், அதெல்லாம் பரலோகத்துல இருக்கவே இருக்காது. எல்லாம் ஒருத்தர் சொன்னார் காம்ப்ரஹென்சிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா என்ன தெரியுங்களா, எல்லாம் உள்ளடக்கிய திருப்தி. பரலோகத்தில் இருக்கும் எல்லாம் உள்ளடக்கிய திருப்தி. உதாரணத்துக்கு இந்த உலகத்துல ஒரு தாகம் நமக்கு என்ன இருக்கு, ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு தாகம் இருக்கு இல்லைங்களா, சொல்லாம இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாருக்கும் தாகம் இருக்கு. நமக்கு நல்லா வசதி இருந்து ஒரு வீடு பெருசிய தோட்டம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். தாகம் ஐஸ்வர்யம், ஆனா ஐஸ்வர்ய தாகம் தனியதே இல்லை மனுஷனுக்கு இல்லைங்களா, எவ்வளவு இருந்தாலும் பத்துறது இல்ல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஆனா பரலோகத்துல அந்த தாகம் இருக்கவே முடியாது. ஏன்னா பரலோகத்துல தேவனுக்கு சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கும் போது அவருடைய சுதந்திரம்லாம் நம்ம வாங்கி இருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம தான் உடமை உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த தாகமே நமக்கு ஏற்படாது, அது வேணும் இது வேணும்ன்ற ஏக்கமே நமக்கு இருக்காது. எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி சகலமும் உள்ளடக்கிய ஒரு திருப்தி பரலோகத்துல இருக்கும். இன்னும் அநேக தாகங்கள் நமக்கு இருக்குங்க. நம்ம பேர் பெருசா இருக்கணும், நம்ம பேர் புகழணும், நம்ம பேர் ஒரு மரியாதை நமக்கு இருக்கணும், நமக்கு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பெருசா வரணும். ராஜாக்களமாக ஆசாரியர்களாக நம்ம நிக்கும் போது நமக்கு இன்னும் பெருசா இருக்கணும்லாம் பரலோகத்துல நமக்கு இருக்காது. நான் பெருசா வரணும், என் பேர் நமக்கு போற கிருதத்தையே எடுத்து ஆண்டவர் பாதத்துல வைக்கிற அளவுக்கு திருப்தி நமக்கு இருக்கும் அங்க பரலோகத்துல. தாகம் இருக்காது. இன்னும் தாகம் என்ன, அன்பு தாகம் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. என் மனைவி என்ன இன்னும் கொஞ்சம் நேசிச்சா நல்லா இருக்குமே, என் புருஷன் என்ன இன்னும் கொஞ்சம் நேசிச்சான்னு நல்லா இருக்குமே, நம்ம அப்பா அம்மா நம்மள இன்னும் கொஞ்சம் அன்பு காமிச்சா நல்லா இருக்குமே, அன்பின் தாகத்துக்கு ஏங்குறோம் இந்த உலகத்துல இல்லைங்களா. பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவர் பிதா எந்த குறையும் வராதபடிக்கு எந்த தாகமும் இல்லாதபடிக்கு பாத்துக்குவார். அங்க ஹெவன் எல்லாம் உள்ளடக்கிய திருப்தி அங்கத்தான் கிடைக்க போகுது, இங்கெல்லாம் கிடைக்க போறது இல்ல. இன்னும் ஆவிக்குரிய தாகம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இந்த உலகத்துல எவ்வளோ நமக்கு வருத்தப்படுறோம், ஐயோ நான் பரிசுத்தமா இல்லையே, ஐயோ இந்த பாவத்தை உடனுமே, ஐயோ நான் இன்னும் ஓலியா வளரணுமே எல்லாம் இருக்கு. இன்னும் ஓலியா வளரணும்ன்ற ஆசையே பரலோகத்துல இருக்க முடியாது. ஏன்னா உச்சகட்ட பரிசுத்தத்தை நம்ம அடைஞ்சிருப்போம். அதெல்லாம் நினைச்சானா எனக்கெல்லாம் வாய் ஊறுது, உங்களுக்கு எப்படி இருக்கும், உச்சகட்ட பரிசுத்தம். இன்னுமே பாவத்தை பத்தி நான் வருத்தப்பட வேண்டியதே இல்லை, என்னில் எந்த சீரழிவும் தீட்டம் இருக்கவே முடியாது, ஒரு தப்பான எண்ணமே வர முடியாது. அதெல்லாம் வாய் ஊறணுங்க. நீதியின் மேல் பசி தாகம் இருக்கிறவர்களுக்கு சகல விதமான தாகத்தையும் தேவன் அங்க தணிக்கிறார். சரி, அவர்கள் இன்னும் பசி அடைய போறதில்ல, தாகம் அடைய போறதில்ல, வெயிலாகிலும் என்ன வருது,
உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவது.
வெளியில இருக்கிற எந்த காரியமும் நம்மள பாதிக்காது. கிளைமேட் சேஞ்சஸ் எவ்வளவு பாதிக்குது இப்போ, வெளியில இருக்கிற உலகம் நம்மள எவ்வளவு வாட்டுது, பிசாசு நம்மள எவ்வளவு வாட்டுது, அந்த வெளியில இருக்கிற எந்த காரியமும் சரி உள்ள இருக்கிற எந்த காரியமும் சரி நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அதான் பரலோக இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம அக மகிழ்னோம். சரி, அடுத்ததா கடைசியாக பார்ப்போம்.
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
யோசிச்சு பாருங்களேன், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, ஈவில் பி த ஷெப்பர்டுன்னு வருது. வார்த்தைகள் எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு பாரடாக்சிக்கலா போட்டிருக்கு நீங்க பாக்கலாம். இவர் ஆட்டுக்குட்டியா, இவர் ஒரு மேய்ப்பனா? ஒரு ஆட்டுக்குட்டி போய் எப்படிங்க மேய்ப்பனா மாற முடியும் பாருங்களேன். ஒரு ஆட்டுக்குட்டி போய் இவங்களை மேய்க்குமா, ஆட்டு போய் எப்படி மேய்க்க முடியும்? அதான் ஒரு அதிசயமான கலர்ஃபுல் லாங்குவேஜ், அதெல்லாம் கற்பனை பண்ணி பாக்கணும். கலர்ஃபுல் லாங்குவேஜ், இவர் ஆட்டுக்குட்டி, ஏன் இவர்களுக்காக மறித்து பாவபலியா மறித்த ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு, அவர் மறித்து இவர்களை மேய்ப்பனா இருந்து மேய்க்கிறார். அவங்களுக்காக நான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறேன், என் நாடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன், அப்படிப்பட்ட மேய்ப்பனா அவர் இருக்கிறார். அங்க வந்து இவர்கள் இவர் எங்க நடத்துறாரு போட்டிருக்கு, மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிறோம், கடவுளுடைய ஆலயத்துல இரவும் பகலுமா அவரை சேவிக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னம் வந்து நம்மள சுத்தி அவர் ரெக்கையில சுத்துற மாதிரி மேல கீழே முழுசா நம்ம மூச்சு விடுறதே கடவுளுடைய பிரசன்னத்துல தான் வாழுகிறோம். அங்க பசி இல்ல, தாகம் இல்ல, வெயில் ஆகிலும் உஷ்ணம் ஆகிலும் நம்மள பாதிக்க முடியாது. அம்மா இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக இருந்து மேய்ப்பனாக இருந்து நம்மள எங்க நடத்துறாரு, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு, the living waters. இது ஐசாயால இருந்து வர ஒரு வசனம். இந்த ஐசாயால எப்படி போட்டிருக்குன்னா, ஊற்றுகள் அண்டை நடத்துவார்னு போட்டிருக்கு. யோவான் ஜீவ தண்ணீர்னு சேர்த்துக்கிட்டார். என்ன ஜீவ தண்ணீர் தான் அங்க ரொம்ப அழுத்தம், நித்திய ஜீவன் உள்ள ஊற்றுக்கு அவர் நம்மளை நடத்துவார். அதுல தான் நம்ம சொல்றது காம்ப்ரஹென்சிவ் சாட்டிஸ்பாக்சன், சகலமும் உள்ளடக்கிய திருப்தியைக்கு நம்மளை நடத்துவார் அப்படின்னு. நம்மளை நடத்துவார்னா எங்க? அது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுனா எது? அது ஒரு ஃபவுண்டன் இருக்குமா அங்க? ஒரு பெரிய ஃபவுண்டன் நம்ம போய் ஸ்விமிங் பண்ணிட்டு வரலாம், நல்லா குடிச்சு சந்தோஷமா நித்திய ஜீவனின் தண்ணி நல்லா குடிச்சிட்டு, the fountain of youth னுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, கதையெல்லாம் வரும். அதை காண்டி நீங்க தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகாது, வயசே ஆகாது, அப்படி ஒரு வாலிபமா நீங்க இருப்ப. அப்படி அப்படி ஒரு ஊற்று சொல்லல, ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்னா யாரு ஊற்று அப்படின்னா, ஒரு வசனம் படிக்கலாம், சங்கீதம் 36:9. இன்னொருத்தர் நீங்க ஐசாயா 12:3 படிக்கலாம். ஜீவ ஊற்று உன்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு கடவுளை பார்த்து அந்த வசனம் சொல்லுது. அப்புறம்
நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட.
சரி, இந்த ஜீவ ஊற்றுனா யாரு எங்க நடத்துவாருனா, இது வேற யாருமே இல்ல, கடவுள்கிட்ட நம்மளை நடத்துவார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது நான் ஜீ பசியா இருக்கிறவன் என்ன, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவான், நான் என்ன செய்யறேன், நான் அவனுக்கு தண்ணீரை கொடுக்கறேன்றார். ஒருத்தருக்கு கிளாஸ்ல தண்ணி கொடுக்கறது ஒரு வித்தியாசம், ஆனா அந்த தண்ணி கொடுக்கற ஊற்றுக்கிட்டயே நடத்துறது அது ரொம்ப பெருசு தெரியுங்களா. இந்த உலகத்துல தாகம் இல்லாம ஒரு வெறுமையா திருப்தியே ஆகாம இருக்கிறவனுக்கு நான் திருப்திய கொடுக்கறேன்றாரு. அந்த திருப்தி கொடுக்கற ஊற்றுக்கே பரலோகத்துல நம்மள நடத்துறார். புரியுதுங்களா? அது யாரு? சாட்சாத் பிதாதான். நானே ஜீவ ஊற்றுன்னு அதுல சொல்லியிருக்காரு பாருங்களேன். மேய்ப்பனா இருந்து நம்மள பிதா கிட்ட நடத்துறாரு அவர். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்யணும், நியான தேவன் கிட்ட நடத்தணும். அந்த மாதிரி ஒரு மேய்ப்பனா இருந்து பிதா கிட்ட நடத்துற அந்த ஜீவ ஊற்றுக்கிட்ட போன உடனே அந்த ஜீவ ஊற்று நமக்கு என்ன செய்யுது, தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். எவ்வளவு இன்பமா போட்டிருக்கு தெரியுங்களா, ரொம்ப டெலிகேட்டா அந்த டெலிகேட் காரியத்தை நீங்க நோட்டீஸ் பண்ணணும். தேவன் அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார் அப்படின்னு போடல. God will wipe away every tear. அப்படினா என்ன தெரியுமா, எல்லா கண்ணீரும் துடைச்சிருவாருல்ல, ஒரு கண்ணீரையும் அவர் துடைப்பாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மிக அந்யோன்யமாக உனக்கு இருக்கிற நம்ம எதுக்கு எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறோம், அது ஒரு கண்ணீரையும் அவர் துடைப்பார். தாங்க பரலோகம், எவ்ரி டியர், ஆல் டியர்ஸ் ஒரு பொதுவா போட்டு விட்டுல, எனக்கு இந்த உலகத்துல நான் எதுக்கு எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறேன், எதுக்கு எதுக்கெல்லாம் அழுது இருக்கிறேன், அதை எல்லாத்தையும் ஆண்டவர் தொடைப்பார். உங்களுக்கு ஆசை இல்ல பரலோகத்துக்கு போனோம்னு, பரலோகத்தை பத்தியே சிந்திக்கணும்னு ஆசை இல்ல, இதான் காத்திருக்கு நமக்காக. ஹி வில் வைப் அவே எவ்ரி டியர். இந்த உலகத்துல சாபத்தினால வருகிற எவ்வளவு உடம்புல எவ்வளவோ வலியை அனுபவிக்கிறோம், எவ்வளவு அழுகுறோம். நமக்கெல்லாம் அட்ராக்டிவா அது இருக்கக்கூடாது, எவ்வளவு அழுகுறோம், உடம்பு கஷ்டம், இன்னும் வயசாக வயசாக அந்த வலி இந்த வலின்னு வரும்போது பிராத்து கை உடைச்சு எவ்வளவு அழுதுருக்குமோ, ரொம்ப வலி, வலியே தாங்காது அந்த புள்ள, அது கை வலி, அதெல்லாம் எவ்வளவு அழுகுறோம். வலி நமக்கு உடம்பு எவ்வளவு வலிய கொடுக்குது, எவ்வளவு உலகத்துல உறவுகள் எவ்வளவு வலிய கொடுக்குது, பாவம் எவ்வளவு வலிய கொடுக்குது, எல்லாத்தையும் அவர் துடைப்பார். பாருங்களா, இதாங்க இந்த ஒரு பரிபூர்ண சந்தோஷம், த பிளஸ் ஆஃப் ஹெவன், நித்திய சந்தோஷம், சகலமும் உள்ளடக்கிய திருப்தி, இதான் பரலோகம், இதான் பரலோகம். இன்னும் ஒரே ஒரு காரியம், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன், பரலோகத்துல நம்ம எப்படி அழுவாம இருப்போம். நான் என்ன கேட்டோம்னா, நான் ரொம்ப அழுவேன், ஏன்னா நினைச்சு நினைச்சு அழுவணும்னு தோணும். ஏன்னா ரெண்டு மூணு காரணங்களை சொல்றேன், யோசிச்சு பாருங்களேன். அழுவாம என்னால இருக்கவே முடியாதுங்க, ஏன்னா என்னுடைய பாவங்களை நினைச்சு நான் அழுவ மாட்டேன். இந்த தேவனுக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்ய முடிஞ்சுச்சு? என்னால நினைச்சு நினைச்சு இவ்வளவு நல்ல பரலோகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, இவருக்கு விரோதமா எவ்வளவு பயங்கரமான பாவம் செஞ்சிருக்கேன்னு அழுது அழுது தீர்க்க மாட்டோம். நம்ம நிச்சயமா அழுவணும், ஆனா அழுவ மாட்டேன்றார். அழுவ மாட்டேன் எப்படி எனக்கு தெரியல, அழுவ மாட்டேன்றார். இன்னும் நம்ம நினைச்சு அழுது பார்க்கலாம், எவ்வளவு காரியத்தை இந்த தேவனுக்கு நம்ம செய்யாம வந்திருக்கிறோமே, எவ்வளவு சந்தர்ப்பங்களை நம்ம இழந்து வந்திருக்கிறோமே, நம்ம நினைச்சு அழுவ மாட்டோம். அதனால நினைச்சு அழுவத்தான் செய்வோம். இந்த தேவனுக்கு விரோதமா எவ்வளவு காரியம் நம்ம செய்யாம வந்திருக்கிறோமே, எவ்வளவு பாவங்கள் இவருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறோமே நினைச்சு அழுவோம்னா அழுவ மாட்டோம்ன்ற. இன்னும் உலக காரியத்தை நினைச்சு அழுவோம், யாராவது உலகத்துல ரட்சிக்கப்படல, உலகத்துல அப்படி இருந்தாங்க, ஆனா அழுகையே இருக்காது. நோட் எஸ் அழுவ விடவே மாட்டார். அவருடைய ப்ராமிஸ் தாங்க ஹெவன். இதை நினைச்சு, இதை நினைச்சா தான் இந்த பூமியில நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ முடியும். இதை நினைச்சா தான் ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து முடியும். தேவன் நம்மளை எப்பப்பாரு பரலோக சிந்தனை உள்ளவர்களா மாத்துட்டோம், பரலோக காரியத்தை எப்பப்பாரு தியானிப்போம். இதுதான் நமக்கு காத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அங்கதான் நம்ம பிதா இருக்கிறாரு, அங்கதான் நம்ம இயேசு இருக்கிறாரு. நம்மளை இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிச்சவங்க, நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப கரிசனம் காட்டினவங்க ரெண்டு பேர் அங்கத்தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் தான் நம்ம மனசு இருக்கும், நம்ம சுதந்திரம் அங்கத்தான் இருக்கு. இந்த எதிர்காலம் நமக்காக காத்திருக்கிறது. இது உண்மை, தேவனுடைய தவறலைக்காத வார்த்தை. இதை நம்பி, இதை நம்பி இதுக்காக வாழும். மோசே வாழ்ந்த மாதிரி, ஆபிரகாம் வாழ்ந்த மாதிரி, அப்பதான் பெரிய பெரிய காரியங்கள் தேவனால் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியல, எனக்கு நான் இந்த என்னுடைய சிந்தனையை மாத்திட்டு வரேன். பரலோகத்தை பத்தி போன வாரம்லாம் ரொம்ப சிந்திச்சதுனால ரொம்ப உற்சாகமா இருந்தேன் தெரியுமா, ரொம்ப சந்தோஷம். சின்ன உலக காரியம்லாம் அவ்வளவு பெருசா தோணும், யாராவது ஒரு அவமானமா பேசிடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெருசா தோண மாட்டேன். பரலோக வாசி நான் அங்க நான் இருக்கும் போது இங்க நான் என்னை பத்தி என்ன பேசிட்டு போனி அப்படின்ற மாதிரி தான் அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். பரலோகத்தை பத்தி சிந்திச்சு அந்த பரலோக பாட்டுங்களை நம்ம பாடும் போது ரொம்ப என்கரேஜிங்கா அந்த உலகத்தை வாழ முடியுங்க. சரி, அப்படி வாழ தேவன் நம்ம கத்துக் கொடுக்கட்டும். ஜெபம் செய்யுங்க.